மொழிபெயர்ப்பு. சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுகாரும் விளக்கினேன். பலன் விளைவுக்கா என்று ஒருவன் செயல்படும் யோகத்தை பற்றிய அறிவை இப்பொழுது கேள். கிருத்தாவின் மகனே, இவ்வாறான அறிவோடு செயல்பட்டால் செயல்களின் விளைவென்னும் விளங்கினின்றும் நீ விடுதலை பெறுவாய். பொருளுரை. நிருப்தி என்ற சமஸ்கிருத அகராதியின்படி சாங்கியம் என்றால் பொருள் ஆய்வு என்று பொருள். ஆத்மாவின் உண்மை இயல்பை விளக்கும் தத்துவத்தை குறிப்பது அது. யோகம் புலனடக்கத்தை பற்றியதாகும். போரிட மறுக்கும் அர்ஜுனனின் நோக்கம் புலன் நுகர்வை அடிப்படையாக கொண்டது. தன் கடமையை மறந்து போரை நிறுத்த அவன் விரும்பினான். ஏனெனில் திருதராஷ்டிரனின் மகன்களான தனது சகோதரர்களை வென்று அரசை அனுபவிப்பதை விட உறவினரையும் அறிந்தோரையும் கொல்லாமல் இருப்பதால் தான் மிகவும் மகிழ்வடையக்கூடும் என்று அர்ஜுனன் எண்ணினான். இரு விதங்களிலும் ஆதார தத்துவம் புலனுகர்ச்சியே. அவர்களை வெல்வதால் அடையும் மகிழ்ச்சி, அவர்கள் உயிர் வாழ்வதை காண்பதால் அடையும் மகிழ்ச்சி, இரண்டுமே சுய புலனுகர்வை அடிப்படையாக கொண்டதே. ஏனெனில் இரு விதத்திலும் கடமையும் அறிவும் இழக்கப்படுகின்றன. எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாட்டனாரின் உடலை அழிப்பதால் அவன் அவரை அழிப்பதில்லை என்றும், எல்லா தனிநபர்களும் அவர் உட்பட நித்திய தனிநபர்களே என்றும் அர்ஜுனனுக்கு விளக்க விரும்பினார். அவர்கள் கடந்த காலத்தில் தனித்தனியான நபர்களாக இருந்தனர், தற்போது இருக்கின்றனர், எதிர்காலத்திலும் இருப்பர். ஏனெனில் நாம் எல்லோருமே தனித்தனி ஆத்மாக்கள். நித்தியமாக பல விதங்களில் நமது பௌதீக உடல்களை நாம் மாற்றிக்கொள்கிறோமே, ஆனாலும் பௌதீக உடலாடையின் தலையினின்றும் விடுதலை பெற்ற பிறகும் கூட நாம் நமது தனித்துவத்தை உடையவர்களாகவே இருக்கிறோம். உடல், ஆத்மா இவற்றை பற்றிய ஒரு ஆராய்ச்சி அறிவு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. நிருப்தி அகராதியின்படி உடல் மற்றும் ஆத்மாவை பற்றிய பலவித நோட்டங்கள் மூலமாக விளக்க அறிவு இங்கு சாங்கியம் என்று உரைக்கப்படுகின்றது. நாத்திக கபிலரது சாங்கியத்திற்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. போலி கபிலரது சாங்கியத்திற்கு வெகு காலம் முன்பே பகவானின் அவதாரமான கபில தேவரால் அவரது தாய் தேவகுதிக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் சாங்கிய தத்துவம் விரித்துரைக்கப்பட்டுள்ளது. பரம பிரபுவான புருஷர் இயக்கமுடையவர் என்றும், பிரகிருத்தியை ஏறிட்டு பார்ப்பதால் அவர் படைக்கின்றார் என்றும் அவரால் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இது வேதங்களிலும் கீதையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பிரகிருதி அல்லது இயற்கையை ஏறிட்டு பார்ப்பதன் மூலமாக பகவான் அணு தனி ஆத்மாக்களால் அதை கருவுறச் செய்ததாக வேதங்களில் உள்ள விளக்கம் குறிப்பிடுகின்றது. இந்த தனி ஆத்மாக்கள் எல்லாம் ஜட உலகில் புலன் நுகர்ச்சிக்காக உழைகின்றன. ஜடசக்தியின் வசப்பட்டு அவை தம்மை அனுபவிப்பாளராக கருதுகின்றன. இந்த மனப்பான்மை விடுதலை என்னும் இறுதி புள்ளி வரை இழுக்கப்பட்டு பரமனுடன் ஆத்மா ஒன்றாகிவிட எண்ணுகின்றது. இதுவே மாயையின் கடைசி ஆயுதமாகும். இது போன்ற பற்பல புலனுகர்ச்சி செயல்கள் நிறைந்த எண்ணற்ற பிறவிகளுக்கு பிறகு பூரண உண்மையை தேடுவதன் நோக்கம் பூர்த்தியாகும்படி மகாத்மா ஒருவர் பகவான் வாசுதேவனிடம், ஸ்ரீகிருஷ்ணரிடம் சரணடைகிறார். தன்னை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் சரணடைந்து கொண்டதனால் அர்ஜுனன் ஏற்கனவே அவரை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். எனவே புத்தியோக செயல்முறை அல்லது கர்மயோகம் அல்லது பரமனின் திருப்திக்காகவே பக்திமய சேவை புரிதலை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இப்பொழுது கூறுவார். பரமாத்மாவாக எல்லோருடைய இதயத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கும் பரமனுடன் நேரடி தொடர்புடையவராக இருப்பதே இந்த புத்தியோகம் என்று பத்தாவது அத்தியாயம் கூறுகின்றது. பத்தாவது பதத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தொடர்பு பக்திமயமான தொண்டு இல்லை என்றால் ஏற்படாது. எனவே பக்திமய அல்லது உன்னத இறையன்பு தொண்டில் ஈடுபட்டு நிலை பெற்ற ஒருவன் கடவுளின் தனித்தன்மையால் இந்த பக்தியோக நிலையை அடைகின்றான். எனவே உன்னத இறையன்பால் பக்தி தொண்டில் நிரந்தரமாய் ஈடுபடுவோருக்கு மட்டுமே பிரேமையில் பக்தி என்னும் அறிவை அவர் அளிப்பதாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். இவ்வழியே பக்தன் நிலையான ஆனந்தமயமான இறைவனின் அரசில் அவரை எளிதாக சென்றடையலாம். எனவே புத்தியோகம் என்று இப்பதத்தில் கூறப்பட்டுள்ளது பரமனின் பக்தி தொண்டே ஆகும். நாத்திக கபிலரால் இயற்றப்பட்ட சாங்கிய யோகத்திற்கும் இங்கு கூறப்பட்டிருக்கும் சாங்கியத்திற்கும் தொடர்பே கிடையாது. எனவே இவ்விரண்டும் ஒன்றென தவறாக கருதக்கூடாது. அந்த சமயத்தில் இந்த நாத்திக தத்துவத்திற்கு இடமே இல்லை. இறையற்ற தத்துவ குழப்பங்களை குறிப்பிட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்னவும் மாட்டார். உண்மையான சாங்கிய தத்துவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் கபிலரால் விளக்கப்பட்டுள்ளது. அந்த சாங்கியமும் இப்போதைய விஷயத்திற்கு சம்பந்தம் இல்லாததே. இங்கு சாங்கியம் என்றால் உடல் ஆத்மா இவற்றை பற்றி ஆய்வறிவு என்று பொருள். புத்தியோகம் அல்லது பக்தி யோகத்தின் நிலைக்கு அர்ஜுனனை கொண்டு வரவே பகவான் ஆத்மாவை பற்றிய ஒரு ஆய்வறிவு விளக்கத்தை செய்தார். எனவே கபிலரின் சாங்கியம் என பாகவதம் வெறிப்பதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் சாங்கியமும் ஒன்றே. அவை எல்லாம் பக்தி யோகமே. எனவேதான் அறிவியினர்களே சாங்கிய யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் வேறுபாடு கற்பிப்பர் என அவர் கூறினார். நாத்திக சாங்கிய யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தும் கூட அறிவியினர்கள் சிலர் கீதையில் நாத்திக சாங்கிய யோகம் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். பக்தி தொண்டின் முழு அறிவுடனும் ஆனந்தத்துடனும் கிருஷ்ண உணர்வில் பணிபுரிவதே புத்தி யோகத்தின் பொருளாகும் என்பதை அறிய வேண்டும். எவ்வளவு கடினமானதாயினும் பரமனின் திருப்திக்காக சேவை செய்பவன் புத்தியோகத்தில் செயலாற்றுகின்றான் என்பதோடு தன்னை எப்பொழுதும் உன்னத ஆனந்தத்தில் நிரந்தரமாக கண்டுகொள்கிறான். இறைவனின் கருணையால் இது போன்ற உன்னத ஈடுபாட்டால் ஒருவன் எல்லா உன்னத குணங்களையும் தானாக அடைகிறான். எனவே அறிவை பெற தனி முயற்சிகளை செய்யாமலேயே அவனது முக்தி இதிலேயே பூரணம் பெறுகிறது. பலன் கருதும் செயல்களுக்கும் குறிப்பாக குடும்ப அல்லது ஜட சுகத்திற்கான விளைவுகளுக்காக புலநுகர்வில் ஈடுபட்டு செயல்படுவதற்கும் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கும் பற்பல வேறுபாடுகள் உண்டு. எனவே புத்தி யோகம் என்பது நாம் செய்யும் தொழிலின் உன்னத குணமே ஆகும்.
Read the translation again of the verse. Esha te bhita sankye buddhir yoge te mangshinu buddhya yukto yaya parta karma bandhang prahasis.
மொழிபெயர்ப்பு. சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுகாரும் விளக்கினேன். பலன் விளைவுக்காய் என்று ஒருவன் செயல்படும் யோகத்தை பற்றிய அறிவை இப்பொழுது கேள். பிருத்தாவின் மகனே, இவ்வாறான அறிவோடு செயல்பட்டால் செயல்களின் விளைவனும் விளங்கி நின்றும் நீ விடுதலை பெறுவாய்.
Did everyone understand the verse and purport?
எல்லாருக்கும் இந்த பதமும் பொருளுரையும் புரிந்ததா?
Everyone understood?
எல்லாருக்கும் புரிஞ்சதா?
Good, because it's a high level of philosophical discussion.
இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மிக உயர்ந்த அளவில் இருந்து தத்துவத்தை பேசிட்டிருக்கோம்.
Arjuna was obviously learned in philosophy.
உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அர்ஜுனன் தத்துவத்தை நல்லா கற்றறிந்த ஒரு நபராக திகழ்ந்தான்.
Not that he was philosopher by profession. He wasn't a university professor. He was an active person in this world, but he had good working knowledge of philosophy.
Arjunan veli thottrathila avarude tholil reethiyila avar oru tattvavaadiya thigalala kuda avar thanude seyalgal moolama thanude tattvatha nalla purinju vechirundar.
Otherwise he wouldn't have been able to have this kind of discussion with Krishna.
Appadi avar illana கிருஷ்ணரோட இந்த வகையான விவாதத்துக்கு அவர் வந்திருக்கவே முடியாது.
And although sometimes Arjuna misunderstands what Krishna says or doesn't fully grasp it, to even be engaged in this kind of discussion requires a lot of philosophical background.
ஒரு சில இடங்கள்ல பார்த்தோம் அப்படினா அர்ஜுனன் கிருஷ்ணர் சொல்லக்கூடியதை முழுமையா புரிஞ்சுக்காம இல்ல அத ஓரளவுக்கு புரிஞ்சிக்க கூடிய மாதிரி தோன்றினா கூட இந்த மாதிரியான ஒரு விவாதத்துல பங்கு கொள்ளணும் அப்படின்னாலே அதுக்கு அடிப்படையில பல தத்துவ ஞானம் தெரிஞ்சிருக்கணும்.
However, Lord Krishna doesn't seem to be very impressed with Arjuna's philosophical stance.
ஆனாலும் நாம பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய தத்துவ நிலையில ஒரு திருப்தி அடைஞ்ச மாதிரி தெரியல.
He chastises Arjuna.
அவர் அர்ஜுனனை திட்டுறார்.
Kutastva kashvalamedam, how have these impurities come upon you?
எப்படி இத்தகைய கலங்கங்கள் உங்கிட்ட வந்தது?
Buddhi yoga pritak bala, he says, you're just talking like a sankhya yoga pritak bala, he says, you're just talking like an ignorant blabbering child.
நீ வந்து
blabbering, you know what that means?
அறியாமலிருக்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற.
Talking all rubbish.
Ella vidhamana abadhangalaiyum pesindirukkar.
So Arjuna is learned.
Arjunan kalvi kattirundan.
So what's his fault here? Why is Krishna not satisfied with Arjuna's position?
அர்ஜுனன் கல்வி கற்றவனாய் இருந்த போதிலும் அர்ஜுனன் கிட்ட இருந்த தவறு என்ன? அர்ஜுனனுடைய தத்துவ நிலையில கிருஷ்ணர் எந்த ஒரு நிலையில திருப்தி கொள்ளாம இருக்கிறார்?
Prabhupada has analyzed in one sentence here in the purport.
Prabhupada ringa porulurela oru varila idha romba alasi aranjirkar.
That for all his talk of philosophy, Arjuna is acting on the he's proposing to act on the basis of personal sense gratification.
இங்க என்ன பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அர்ஜுனன் எந்த வகையான தத்துவ வாதங்களை முன்வச்சாலும் அர்ஜுனனுடைய நோக்கம் எல்லாமே சுய புல நுகர்ச்சி அடிப்படையில வச்சே பேசணும்.
Even at a sacrifice of wisdom and duty.
அவர் தன்னுடைய கடமைய தியாகம் பண்ணி தியாகம் பண்றத பத்தியும் பேசுறார். அது கூட சுய புல நுகர்ச்சி தான் இங்க பிரபுபாதர் சொல்றார்.
Now what is this word wisdom mean?
இந்த ஒரு சுதந்திரம் அப்படினா அது என்ன சொல்றது?
Is there any concept in Tamil like that, wisdom?
தமிழ்ல இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கா?
What word? How would you translate wisdom?
சுதந்திரம், freedom.
Swatantra, freedom? No, it's completely different.
It's knowledge.
Knowledge, you translate it as knowledge?
அறிவு.
What else? Other suggestions? Vijnanam, we're having a suggestion here from the Sanskrit department. Vijnan in modern Indian languages means science, but actually it means vishesha gyanam, special knowledge.
Vijnanam abdina vishesha gyanam, migavum sirappana gyanam abdin artham.
Well, someone else was saying something else. Any other suggestions here? No. Now there's a distinction in English between wisdom and knowledge.
ஆங்கிலத்துல இந்த wisdom அப்படிங்கற ஒரு வார்த்தைக்கும் அறிவு அப்படிங்கற ஒரு வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு.
Wisdom means intelligent or wisdom means the to have a reservoir of basic intelligence of how to apply knowledge.
வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நம்மளுடைய புத்தியை கொண்டு அதை நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில அதை எப்படி செயல்படுத்துறோம் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய வார்த்தை.
It's not exactly knowledge and it's not exactly intelligence either.
இது தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு அறிவு அப்படின்னு சொல்ல முடியாது, புத்தி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
For instance, we see many people who are very learned, they have a lot of knowledge, but they do not act in a wise manner.
Nama oru udharanathu paartham adina nare ver nalla alaga padichirukalam ana avanga sandarbathukku eppadi nadandukiradhu theriyama irukalam.
Here we have doctor or almost doctor Vignesh.
Inge namakida oru maruthuvar oralukku maruthura aaga poravar Vignesh irukkar.
Who's come from Pollachi today?
அவர் இன்னைக்கு பொள்ளாச்சியில இருந்து வந்திருக்கிறார்.
Well, from Coimbatore actually today. So Dr. Vignesh, tell me, you've seen many doctors, many of them smoke also?
Dr. Vignesh, நீங்க சொல்லுங்க, நீங்க பல டாக்டர்களை பார்த்திருப்பீங்க, அவங்க எல்லாம் புகை பிடிக்கிறாங்க தானே?
Maybe the percentage of doctors who smoke is more than that of the ordinary population.
ஒரு விதத்துல சொன்னோம் அப்படினா ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய மருத்துவர்களை கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய சதவிகிதம் சாதாரண மக்களுடைய சதவீதத்தை விட அதிகமா இருக்கும்.
So everyone knows that cigarettes are very bad for health.
எல்லாருக்கும் தெரியும் இந்த புகைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உடல் நலத்துக்கு தீங்கானதுங்கிறது.
So anyone who smokes is a fool.
யாரெல்லாம் புகைப்பிடிக்கிறாங்களோ அவங்க முட்டாள் அப்படிங்கறதும் தெரியும்.
But doctors especially if they smoke, then you would think that because they have knowledge and still they act against the principles of knowledge, then they are bigger fools.
அப்படி இருக்கும்போது மருத்துவர்கள் யாரு புகைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்மையில புகைப்பிடித்தால் உடல் நலத்துக்கு தீங்கானதுன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சுகிட்டே கூட புகைப்பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க பெரிய முட்டாள்னு அவங்களை நம்ம கருதணும்.
So wisdom is the opposite of foolishness.
இந்த wisdom அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை முட்டாள்தனத்துக்கு எதிர்ப்பதமான ஒரு வார்த்தை.
But if you have more knowledge, it is possible to be a greater fool.
உங்களுக்கு அதிகமான அறிவு இருந்தது அப்படினா அது மூலமா பெரிய முட்டாளாகிறது கூட வாய்ப்பு இருக்கு.
Generally we think if someone has got more knowledge, then the more knowledge you get, the further you away move away from the platform of foolishness.
பொதுவா நாம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படினா எந்த அளவு ஒருத்தர் அறிவு பெறறாரோ அந்த அளவுக்கு அவர் முட்டாள்தனத்துல இருந்து தூர விலகுறார் அப்படினு.
But if you get more knowledge and you still act like an ignorant person, then actually in one sense you are more ignorant.
ana ninga periya alavula arivu petrundu kuda or ariyavil irukkukodiya or manithara pora selvattinga appadina appa ninga megavum ariyavil irukringa nu artham.
That's why Krishna was chastising Arjuna.
adanal dhaan Krishna Arjunana inge nindikkirar.
That you shouldn't speak like this, you have knowledge, why are you speaking like this?
நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, உனக்கு அறிவு இருக்கு, நீ ஏன் இப்படி பேசுற?
So I want to analyze a little bit, what is this wisdom? There's a difference between knowledge, which is just theoretical, and realized knowledge.
அதனால நான் இங்க இந்த wisdom அப்படிங்கிற ஒரு கருத்து மேல ஆராயலாம்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பெறக்கூடிய அறிவுக்கும், அதாவது நம்மளுடைய மூளையில நம்ம ஏற்றளவுல கற்றிருந்துக்கிறதுக்கும், நம்மளுடைய செயல்பாட்டுல நம்ம செயல்படக்கூடிய அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி இங்க ஆராய போறோம்.
Yeah, vijnana, Prabhupada translates this word as wisdom.
விஞ்ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை பிரபுபாத விஷ்ணம் அப்படிங்கிற ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறார்.
So that means a practical application of practical intelligent application of knowledge in life.
விஷ்ணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய அறிவை ஒழுங்கா சீரா செயல்படுத்துறதுன்னு பொருள் சொல்லலாம்.
And some insights into human nature and the workings of human society, so not knowing how to act in a manner that is best.
நம்மளுடைய மனிதனுடைய இயற்கை சூழ்நிலை இதெல்லாத்தையும் அனுசரிச்சு எந்த விதத்துல செயல்பட்டா மிகவும் சிறந்ததா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சு அந்த விதத்துல செயல்படுறது.
In English we have a saying, worldly wise. That means wise to the ways of the world.
ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அதன் பிரகாரம் உலகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படுறதுன்னு சொல்லலாம்.
Or street wise.
அப்படி இல்லனா தெருவுல இருக்கக்கூடிய ஒரு அறிவாளின்னு சொல்லலாம்.
That means that someone who lives in the city, they know, because there are so many people there who are cheaters, and they know how to live in the city without getting cheated.
அதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா அவர் நகரத்துல வாழக்கூடியவரா இருக்கலாம், அந்த நகரத்துல பலவிதமான ஏமாத்துக்காரங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சா கூட அந்த ஏமாத்துக்காரங்களுக்கு மத்தியில அவங்களால ஏமாற்றப்படாம வாழ்றதுக்கு தெரிஞ்ச ஒரு கலையை தெரிஞ்சவர்.
They know how to act in such a way for their best interest in the rat race of the city.
அவங்க எலி பந்தய மாதிரி இருக்கக்கூடிய இந்த நகர வாழ்க்கையில எப்படி நேர்த்தியா வாழ்றதுங்கறத கற்றறிந்தவங்களா இருப்பாங்க.
So they're called worldly wise or street wise, wise rats in the rat race.
அவங்களெல்லாம் ஆங்கிலத்துல வந்து worldly wise, அதாவது உலக அளவுல இருக்கக்கூடிய அறிவாளி அல்லது தெருவுல இருக்கக்கூடிய அறிவாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
Now generally it's expected that older people will be more wise.
பொதுவா வயசாயிடுச்சு அப்படினா அவங்க கொஞ்சம் அறிவாளிகளா இருப்பாங்க அப்படினு எதிர்பார்க்கப்படுறாங்க.
Because young people tend to be very passionate.
ஏனா இளைஞர்கள் பொதுவா வந்து ஒரு தீவிரமான ஒரு குணமுடையவரா இருப்பாங்க.
And impulsive.
அதே சமயத்துல ரொம்ப ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடியவங்களா இருப்பாங்க.
That means they don't think very deeply, they see something and they feel like doing it and they just do it.
அவங்க எதை யோசிச்சு செய்ய மாட்டாங்க, ஏதாவது விஷயத்தை பார்ப்பாங்க, அத பண்ணணும் தோணும், உடனே அத பண்ணணும்ங்கிறதுக்காக ஆர்வத்துல இறங்குவாங்க.
They don't think very deeply about what the consequences will be.
இந்த காரியத்தை செஞ்சோம் அப்படினா அதனால வரக்கூடிய பிரதிவிளைவுகள் என்ன அப்படிங்கறத யோசிக்க மாட்டாங்க.
But it's expected that all the people after living so many years in the world will be more aware of the consequences of acting rashly.
பொதுவா யாரெல்லாம் இந்த உலகத்துல பல வருடங்கள் வாழ்றாங்களோ அவங்களுக்கு அவசர அவசரமா தங்களுடைய காரியங்களை செயல்படுத்துறது மூலமா வரக்கூடிய பிரதிவிளைவுகள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சு செயல்படுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம்.
And they tend to think very deeply, or they see the situation in more than a very narrow way. They see all the different possibilities.
அவங்க எல்லா விஷயத்தையும் ஆழமா பார்த்து அதை ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட வச்சு பார்க்காம ரொம்ப விளக்கமா பார்க்கறதுக்கு எதிர்பார்க்கலாம் நம்ம.
So people who have got theoretical knowledge,
மக்கள் யாருக்கு ஏட்டளவுல அறிவு இருக்கோ,
which in Vedic culture means knowledge from shastra, not knowledge from college.
அது வேத கலாச்சாரத்தின் பிரகாரம் ஏட்டளவுல இருக்கக்கூடிய அறிவுனா கூட நம்மளுடைய கல்லூரியில பெறக்கூடிய அறிவு கிடையாது, சாஸ்திரத்துல பெறக்கூடிய அறிவு.
And who have lots of experience in the world, which means generally older people.
நம்மளுடைய உலகத்துல ஏற்படக்கூடிய அனுபவம் பொதுவா வயதான மக்கள்.
And who themselves have associated with wise people.
அவங்களும் இதே மாதிரி அறிவான நபர்களோட தொடர்பு கொண்டு சங்கம் வச்சிருக்கக்கூடியவங்க.
They are expected to become wise themselves.
அவங்களும் தங்களுடைய வாழ்க்கையில அறிவாளிகளா ஆகணும் சொல்லி எதிர்பார்க்கப்படுறாங்க.
And that's why in Vedic culture, people would approach brahmanas for advice in their life.
அதனாலதான் வேத கலாச்சாரத்தின் பிரகாரம் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில அறிவுரைகளுக்காக பிராமணர்களை அணுகுவாங்க.
And even non-brahmanas, everyone is expected to learn about how to live in this world by hearing Ramayana, Puranas, Mahabharata, all these different literatures.
அப்படி பிராமணர்களா இல்லாதவங்க கூட இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கறத கத்துக்கிறதுக்காக ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் மற்றும் பல இலக்கியங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க.
And previously in this Punya Bhumi, people, they would take decisions, they would consider what are the different examples from Shastra, that Ram acted like this, or Yudhishthir acted like this, we should follow this example.
முன்னாடி இந்த புண்ணிய பூமியில மக்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி புராணங்கள்ல ராமர் எப்படி இந்த சூழ்நிலையில இப்படி முடிவெடுத்தார், யுதிஷ்டர் எப்படி முடிவெடுத்தார் அப்படின்னு பார்த்து அதன் பிரகாரம் தங்களுடைய முடிவை எடுப்பாங்க.
So it was a culture based on very deep thinking.
அந்த கலாச்சாரம் மிகவும் ஆழமா யோசிக்கிறத அடிப்படையா வச்சிருந்தது.
Unfortunately, that culture is nowadays more or less lost.
துரதிருஷ்டவசமா அந்த கலாச்சாரம் இப்ப ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு.
But we need to establish that at least in our own lives and then gradually in the whole of society.
ஆனாலும் நம்ம அத மறுபடி நிலைநிறுத்தணும், குறைஞ்சபட்சம் நம்மளுடைய வாழ்க்கையில, அதுக்கப்புறம் படிப்படியா அத மொத்த சமூகத்திலையும்.
Just to see what are the consequences of everything we do and whether it is beneficial for us and for others.
நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நமக்கு பலனளிக்க கூடியதா இருக்குமா, மற்றவங்களுக்கு பலனளிக்க கூடியதா இருக்குமா அப்படிங்கறத அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய புத்தி நமக்கு வரணும்.
ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் யூஸ்ட் டு டெல் தி ஸ்டோரி ஆஃப் தி வைஸ் ஓல்ட் மங்கி.
ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் அறிவாளியான வயசான ஒரு குரங்க பத்தி ஒரு கதையை சொல்லுவார்.
That the some monkeys, they were being kept like semi-tame pets by some princes at a palace.
ஒரு சில குரங்குகள் ஓரளவுக்கு இந்த குரங்குகள்லாம் வித்த காட்டுற மாதிரி பழக்கி வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி பழக்கி வச்சிருந்தாங்க ஒரு அரண்மனையில ஒரு ராணி.
And they also kept, which were much more valuable and dear to them, very expensive horses.
அவங்க அதோட சேர்த்து ரொம்பவும் முக்கியமான விலை மதிப்புள்ள குதிரைகளையும் வச்சிருந்தாங்க.
So the monkeys used to like to go around the kitchen.
அந்த குரங்குகளுக்கு சமையல் கட்டு பக்கம் போறதுக்கு ஆசையா இருக்கும்.
And sometimes the cooks would throw them something to eat.
அப்பப்ப பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சமயக்காரங்க அந்த குரங்குகளுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது விசிறி போட்டுருப்பாங்க.
Sometimes if the monkeys got too troublesome, which monkeys tend to be, they would take a log from the fire and go to beat them like this.
அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா இந்த குரங்குகள் கொஞ்சம் குறும்பு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணோம்னா அங்க இருக்கக்கூடிய விறக எடுத்து, அதாவது எரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய விறக எடுத்து அங்க சமைக்கக்கூடியவங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி போவோம்.
Or was it sheep? Anyway, there was one old monkey and he reflected on the whole scenario.
அங்க இருக்கக்கூடிய ஒரு வயசான குரங்கு இந்த நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டே இருந்தது.
He said one day that one of these monkeys is going to get hit by the burning log and is going to they'll catch on fire all the fire.
ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இது மாதிரி எரியக்கூடிய விறகு எடுத்து அடிக்க போகும்போது ஒரு குரங்குக்கு மேல அது மேலேயே நெருப்பு பட்டுருச்சு.
Then they'll run to the nearby stable where there's so much straw to roll on that to try to get free from the burning.
அப்போ பக்கத்துல போய் அங்க இருக்கக்கூடிய புல்லுல படுத்து அதுல உருண்டு அந்த எரிச்சல்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணது.
Then the straw will catch on fire.
அப்போ அந்த புல்லும் வந்து பத்திக்க ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
And the horses will get burned.
அங்க இருக்கக்கூடிய குதிரை எல்லாம் எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
And the veterinary surgeon, they know that the best cure for burns for horses is monkey's fat.
அவங்களுக்கு தெரியும், அதாவது அந்த குரங்குகளுக்கெல்லாம் மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவருக்கு தெரியும், ஒரு குதிரைக்கு ஏதாவது நெருப்பு காயம் பட்டுருச்சுன்னா அதுக்கான மருந்து வந்து குரங்கினுடைய மாமிசம்தான் அப்படிங்கிறது.
So they'll catch all us monkeys and kill us and use the fat for treating the horses.
அதனால அந்த மருத்துவர்கள் எல்லாரும் நம்மள எல்லாத்தையும் பிடிச்சு நம்மள கொன்னு நம்மளுடைய மாமிசத்தை எடுத்து நம்மளுடைய கொழுப்பை எடுத்து அந்த குதிரைக்கு மருத்துவம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அந்த அறிவாளியான ஒரு வயசான குரங்கு யோசிச்சது.
So he warned the other monkeys, this is not a safe place for us.
அதனால அந்த குரங்கு மத்த குரங்குகளுக்கு எச்சரிக்கை கொடுத்தது, இது நமக்கு நல்ல பாதுகாப்பான இடம் கிடையாதுன்னு சொன்னது.
The other monkey said, never happened before, why should we think it'll happen in future?
மத்த குரங்குலாம் சொன்னது, இதுவரைக்கும் அது மாதிரி நடக்கல, அது மாதிரி நடக்கும், ஏன் நம்ம நினைக்கணும்.
It's quite nice, we get all these nice things, food thrown to us.
இங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குது, நமக்கு நல்ல அருமையான உணவை நமக்கு இங்க தூக்கி போட்டு இருக்காங்க.
So the older monkey thought, well, if you want to stay, you stay, I'm going.
அந்த வயசான குரங்கு சொன்னது, நீங்க எல்லாம் இங்க வசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வசிங்க, நான் இந்த இடத்தை விட்டு போறேன்னு சொல்லி கிளம்பிச்சு.
And sure enough, after a few weeks, everything that he had predicted came true, and all the monkeys who were left behind, they were all slaughtered.
அந்த குரங்கு என்ன சொன்னதோ அது ஒரு சில வாரங்களுக்கு பின்னாடியே உண்மையா மாறிடுச்சு. அங்க இருந்த எல்லா குரங்குகளும் கொல்லப்பட்டு அந்த அவ எல்லாமே கொல்லப்பட்டன.
So Srila Bhaktisiddhanta Saraswati Thakur told this story that to demonstrate if we don't follow the advice of the wise preceptor, means guru, in other words, an English word for guru, then we will come to disaster.
Srila Bhaktisiddhanta Saraswati Thakur inda kadhaiya solli enna solraar appadina, nama idu mari arivoda thigalakudiya munnoki seyalgala paakkakudiya tanmai vaandavar adhavadhu guru avarudaiya sorkala nama kekala appadina ellame vandu aavathukullaiyum.
Now what was the difference between the wise old monkey and the stupid young monkeys?
Appa inda vayasana arivana kurangukkum inda முட்டாளா இருந்த இளைய குரங்களுக்கும் என்ன வித்தியாசம்?
They both had knowledge of everything a monkey needs to know.
ஒரு குரங்குக்கு என்ன தெரியணுமோ அந்த ஞானம் ரெண்டு பேருக்குமே இருந்தது.
How to grab bananas?
எப்படி வாழைப்பழத்தை எப்படி பிடிக்கிறது?
How to make funny face with your teeth like this?
எப்படி வாயை வச்சு மத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது?
How to tease the other monkeys, one is sitting on the tree and someone else pulls their tail.
யாராவது நம்மளோட வாள புடிச்சு இழுத்தாங்க அப்படினா அதுல எப்படி நடந்துக்கிறது?
So they were both the old monkey and the young monkeys were fully conversant with monkeyology.
Translate
that in Tamil.
அந்த இளைய குரங்கும் சரி,
there's probably a word, simiology, actually there's a word. Simian means of monkeys, so maybe there's some word like that.
குரங்குகள்லாம் என்னென்ன காரியம் பண்ணணுமோ அதுக்கான அடிப்படை அறிவு இருந்தது.
The difference between the old monkey and the younger monkeys is that his vision of his understanding was much broader and deeper. He was more thoughtful.
ரெண்டு குரங்குகளுக்கும் இருந்த வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த வயசான குரங்கனுடைய அறிவானது அதனுடைய அது எப்படி புரிஞ்சு வச்சிருக்குன்னா, அது ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப விரிவாகவும் இருந்தது.
He had knowledge that monkey fat is used for horses' burns.
அதுக்கு என்ன அறிவு இருந்தது அப்படின்னா, குரங்கினுடைய கொழுப்பானது அந்த குதிரைக்கு வரக்கூடிய நெருப்பு காயத்துக்கு உபயோகப்படுத்துவாங்கிறது.
And understanding that he could and thinking about it, he could understand that the impending danger.
அத அடிப்படையா வச்சு வரக்கூடிய அபாயத்தை யோசிக்க கூடிய அளவுக்கு அந்த குரங்குக்கு திறமை இருந்தது.
So wisdom is based on knowledge.
இந்த wisdom அப்படினு சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தையானது அறிவை அடிப்படையாக கொண்டதுதான்.
But it's more than just amassing facts and figures within the where in the mind.
ஆனா இது நம்மளுடைய மனதுல வெறுமன இது இது இவ்வளவு அப்படின்னு சொல்லி கணக்குல ஏற்றிக்க கூடிய ஒரு விஷயத்துக்கு அப்பாற்பட்டது.
But it means also very discerning intelligence to apply that in life.
இது ரொம்ப ஆழமான ஒரு புத்தி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறத பொறுத்து.
And there are many sayings current in human society which are ancient sayings of wise people.
இப்ப நம்மளுடைய சமூகத்துல முன்னாடி நல்ல அறிவான நபர்கள் என்னெல்லாம் சொல்வாங்களோ அதெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்துல புழக்கத்துல இருக்குது.
In Tamil there are so many sayings from what's that called, Tirukovaya?
Tirukural. பல நல்ல உபதேசங்கள் நல்ல அறிவுரைகள் கொண்ட பதங்கள் எல்லாம் இருக்கு.
Wise sayings.
அறிவான அறிவுரை அறிவூட்டக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லலாம்.
Maybe you can say a few in one or two in Tamil and translate back to me.
தமிழ்ல சொல்லலாம், நம்ம பல குரல்கள் இருக்கு.
Kural, let's just say for short, is it? Yeah.
ஏதாவது அறிவுரை அறிவூட்டக்கூடிய குரல் ஏதாவது சொல்லுங்க.
Say it in the mic.
கர்க்க
It's all, you can see the ka-ka-ka-ka-ka. It's also poetry, huh?
Yeah, it's also poetry.
Ah, then?
இதனுடைய அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்ல.
This means that...
Say in the mic.
This means that you learn nicely and after learning nicely, behave nicely as how you learn.
According to what you learn, yeah. There are many in English, many come from the Bible, that Jesus very famous saying is do unto others as you would have others do unto you.
இது மாதிரி ஆங்கிலத்துல நிறைய பழமொழிகள் இருக்கு, அது பெரும்பாலும் பைபிள்ல இருந்து வரக்கூடியதா இருக்கும். ஜீசஸ் சொன்னது அடிப்படையா வச்சு ஒரு 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 மொழி என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீ மற்றவங்களை உன்னை எப்படி அவங்க நடத்தணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி நடத்து.
Or from Shakespeare there are many sayings, for instance, a rose would smell as sweet by any other name. A rose, gulab, yeah. The same Tamil gulab,
rose.
Yeah. Would smell as sweet by any other name. In other words, if you call it rose or gulab or whatever you call it, it smells the same. Its nature is not dependent upon its name.
Shakespeare-udaiya vaathaiyallarundum pala வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு மகாராஜ் ஒன்னு சொல்ற, ஒரு ரோஸ் ஆனது அதனுடைய அதை எப்படி பேர் வச்சு நம்ம சொன்னாலும் சரி அதனுடைய வாசம் வந்து மாறாமலே இருக்கும்.
வாசம், smell, fragrance. Although actually in Sanskrit there's, because Sanskrit is it is the language of reality, therefore the name of an object, it's intimately connected with its intrinsic nature or dharma.
ஆனா சமஸ்கிருதத்துல பார்த்தீங்க அப்படினா அது எல்லா மொழிகளுக்கும் மிகவும் முக்கியமான மொழியா திகழக்கூடிய காரணத்தினால ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் அந்த பேரிலேயே அந்த பொருளுக்கு என்ன அதனுடைய உள்ள என்ன குணாதிசயம் இருக்கோ அந்த குணாதிசயம் அப்படியே இருக்கும் அந்த பேரிலேயே.
There are many practical sayings also. A stitch in time saves nine. In other words, if you see a little hole in the cloth, stitch it now. Otherwise, you'll have to stitch more later.
நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு கூட உபயோகப்படக்கூடிய பல மொழிகள் இருக்கும். அதாவது ஒரே ஒரு நூல் தச்சிட்டோம் இப்ப அப்படின்னா அது பின்னாடி நிறைய நூல் தைக்கிறதுல இருந்து நம்மளா காப்பாற்றோம்.
Which means that not just for stitching clothes, but if there's any problem, you should try to solve it soon, otherwise it becomes bigger.
இது வெறுமனே நம்மளுடைய துணியை தைக்கிறதுக்கு மட்டும் சொல்லப்படுறது கிடையாது. பொதுவாவே ஏதாவது பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப சின்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அது சின்ன பிரச்சனையா இருக்கும் போதே அதை நம்ம தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். அது பெரிய பிரச்சனையா வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும்.
So this is practical wisdom of how to live in this world.
இது இந்த உலகத்துல எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுக்கான நடைமுறையான அறிவு.
And every culture has sayings like this.
எல்லா கலாச்சாரத்திலும் இது மாதிரியான அறிவூட்டக்கூடிய வார்த்தைகள் இருக்கு.
From Croatian, you can tell us some proverb or saying.
குரோஷியால ஏதாவது இருக்கான்னு
கேக்குறாரு
மாதிரி. No, tell it to me in English. I don't understand Croatian.
First cook, then tell. It means like first thing. Then you tell.
First cook and then you tell.
Yeah. That is proverb.
First do something and then speak. Is it something like
yeah,
that? You know, in other words, some people they just talk, but they never actually do anything practical. Is it like that?
Not like that.
In modern American Negro culture or whatever, the more Afro-American, they say, you can talk the talk, but can you walk the walk? It means you can talk big, but can you actually do something?
அமெரிக்கால ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க நிறைய பேசுறதெல்லாம் பேசிட்டே இருக்கலாம், ஆனா நீங்க பேசுறதெல்லாம் ஏதாவது கொஞ்சமாவது செய்ய முடியுமா அப்படினு சொல்லி கேட்பாங்க.
Oh, Prabhupada used to quote a Bengali saying. I don't know the Bengali, but he said, you're talking about catching a cobra, but you can't even catch a little water snake.
பிரபாகர் ஒரு வங்காளத்துல இருந்து ஒரு பழமொழியை எடுத்து சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல பாம்பு பிடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஆனா ஒரு தண்ணி பாம்பு கூட தொடர்றது கூட பயப்படுறீங்க.
Someone who talks very big, but in practical action, nothing.
ஒரு சிலர் ரொம்ப அருமையா பெரிய அளவுல பேசலாம், ஆனா தங்களுடைய நடைமுறை செயல பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே செய்யாதவங்களா இருப்பாங்க.
A soldier who is very brave until the enemy comes.
ஒரு காவலாளிக்கு ஒரு போர் வீரன் ரொம்ப தைரியசாலியா இருப்பான் எதிரி வராத வரைக்கும்.
And then he starts practicing for the Olympic sprint.
அதுக்கப்புறம் அவர் வந்து ஒலிம்பிக் லெவல் போறத பத்தி அதுக்கு பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
So these are all practical sayings of worldly wisdom.
இதெல்லாமே வந்து நம்மளுடைய நடைமுறையில இருக்கக்கூடிய உலகாயுத அறிவு சார்ந்தவைகள்.
And devotees have to live in this world so they can also adopt these things.
பக்தர்கள் இந்த உலகத்துல வாழ வேண்டிய காரணத்தினால பக்தர்களும் இது போன்ற அறிவூட்டக்கூடிய வார்த்தைகளை எடுத்துக்கலாம்.
Arjuna was certainly a very experienced person practically also. He wasn't just a theoretical philosopher.
அர்ஜுனன் ரொம்ப அனுபவசாலியானவன். அவன் ஏட்டளவுல மட்டும் தத்துவவாதியா கிடையாது, ரொம்ப அனுபவமும் வாய்ந்தவன்.
But still Krishna is chastising him, you're talking foolishly.
அப்படி இருந்தா கூட கிருஷ்ணர் அவரை நிந்திக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீ முட்டாள்தனமா பேசுற.
Why is that?
ஏன் அப்படி சொல்றார்?
Well, in English there's another saying.
ஆங்கிலத்துல இன்னொரு பழமொழி ஒண்ணு உண்டு.
A miss is as good as a mile. A miss is as good as a mile. I'll explain what that means. It's just like if you have a target and you're going to shoot, if you miss the target, you get no points. If you miss by 1 millimeter or if you miss by 1 kilometer, it's a miss.
ஆங்கிலத்துல அந்த பழமொழியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குறிக்கோள் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த குறிய விட்டு கொஞ்சம் தாண்டிச்சு அப்படின்னா, அந்த குறிய விட்டு ஒரு மில்லிமீட்டர் தாண்டினாலும் சரி, ஒரு மைல் தாண்டினாலும் சரி, தப்பு தப்புதான்.
Just like sometimes we ask someone to do something and they say, I'll try. And then I usually reply, don't try, do it.
ஒரு சில நேரத்துல நம்ம யாரையாவது ஏதாவது சொல்லும் போது, ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்லி சொல்லும் போது, அவங்க சொல்லுவாங்க, நான் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நான் பதில் சொல்லுவேன், வெறும் முயற்சி செய்யாத, அதை உண்மையில செய்ய.
Are you going to chant 16 rounds and follow 4 regular principles? I'll try. I'll try means you're not going to do it.
நாங்க சொல்றோம், நீங்க வந்து 16 மாலைகள் ஜெபம் பண்ணுங்க, 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிங்க அப்படின்னு. அப்படி சொன்னதே அவங்க நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க, நீ முயற்சி பண்ணாலும் வேலைக்கு ஆகாது, நீ அதை செய்ய ஆரம்பின்னு சொல்லி சொல்லுவோம்.
Then later you can go to Yamaraj and he will say that why you did all these sinful activities, devotees told you not to. He said, well, I tried.
அப்படி நீங்க முயற்சி நீங்க அந்த காரியத்தை செயல்படுத்தல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் யமராஜர்கிட்ட போனது போனோடனே யமராஜர் கேட்பார், ஏன் இந்த மாதிரி எல்லா பாவ காரியமும் செஞ்ச? அப்ப நீங்க சொல்லுவீங்க, பக்தர்கள்லாம் உங்களுக்கு சொன்னாங்களே அப்பயும் நீ ஏன் பாவ காரியம் செஞ்சீங்க? பக்தர்கள்லாம் சொன்னாங்க ஆனா நான் முயற்சி பண்ணனே அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அங்க போய்
I tried will not convince Yamaraj.
Na muyarchi panna appdin solradhu vandu Yamarajarukku avara thirthi padatha kudiyada irukadhu.
Because if you'd really tried you would have done it.
Neenga unmaiyiley muyarchi panninga appdina neenga adha senjirupinga.
So I tried is usually an excuse for not doing something and making an excuse pretending that you're sincere when you're not.
நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடியதானது நீங்க தப்பிச்சு போறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு அனுசரணையா நீங்க உபயோகப்படுத்திக்கிறீங்க. அதே அப்படி இல்லை அப்படின்னா நீங்க உண்மையில ஒரு மும்முரம் காட்டலன்னு அர்த்தம்.
So what's Arjuna's mistake here?
அப்ப அர்ஜுனனுடைய தவறு இந்த இடத்துல என்ன?
He's learned.
அவர் கற்றறிந்தவர்.
He's experienced.
அவருக்கு அனுபவம் இருக்கு.
He has good intentions.
அவருக்கு நல்ல எண்ணங்களும் இருக்கு.
That we shouldn't kill our gurus.
நம்ம குருக்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது.
And we have to see the women are protected.
பெண்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுறாங்களாங்கறத பார்க்கணும்ங்கிறது.
But he's not wise.
அப்படி இருந்தாலும் அவர் அறிவாளின்னு சொல்லப்படல.
He thinks he's wise but he's not.
அவர் தன்னை அறிவாளின்னு நினைச்சுக்கிறார் ஆனாலும் அவர் இல்லை.
Pravadanti na panditah. Krishna says to Arjuna, actually wise people, pandit, they don't speak like this.
Krishna solra unmaiyila panditargal arivu saarna nabargal indha maari pesa maatanga.
So many of things Krishna told Arjuna he already knew. Actually
Krishna sonna pala vishayangal Arjunanukku erkanave therinjadha.
A wise move, you just made a wise move.
Or arivarna ore nagathi
Vivek. Yeah, Vivek means the power to analyze and judge accordingly. Vivek is a good word, yeah. We can say for wisdom, although it's been misused by a certain person who was not only lacking in wisdom but was actually propagating the worst ignorance.
In the wisdom அப்படிங்கற ஒரு வார்த்தைக்கு நாம விவேக் அப்படிங்கற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி மொழிபெயர்க்கலாம். அந்த வார்த்தையானது ஒரு ஒட்டுமொத்த அறியாமையில திகழக்கூடிய ஒரு நபரால உபயோகப்படுத்தப்படுது. இருந்தா கூட நாம அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம்.
So we're just getting to the point here of this whole discussion.
இதுவரைக்கும் நாம விவாதித்ததினுடைய கருத்துக்கு இப்ப வரோம்.
What was Arjuna's mistake and how can we avoid making the same mistake?
Arjunanude thavaru enna, adhe thavara namma pannama irukkuradhukku namma enna seiyanum?
Well, we are making the same mistake, we are in maya.
Nalladha namma ellarume indha thavara senjinadha irukkom, namma ellarume mayala dhaan irukkom.
But Krishna, Arjuna did the very good thing of going to Krishna.
ஆனா அர்ஜுனன் ஒரு சிறப்பான காரியம் செஞ்சான். என்ன அப்படின்னா கிருஷ்ணரை அணுகினான்.
Who is tattvadarshi, he can see everything very clearly.
கிருஷ்ணர் ஒரு தத்துவதர்ஷி, அதாவது எல்லா விஷயங்களையும் தெளிவா பார்க்க கூடியவர்.
And Krishna advised Arjuna that as a general principle for everybody they should go to a tattvadarshi, one who can see things as they are.
கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார், எல்லா ஒரு பொதுவான உபதேசத்தை கொடுத்தார். அதாவது அர்ஜுனன் ஒரு தத்துவதர்ஷியை அணுகணும்னு. தத்துவதர்ஷி அப்படின்னா யார் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை உண்மையில அப்படியே பார்க்கிறாங்களோ அவங்க.
So we can say that Arjuna was a tattva gyani. He understood that we leave, we go from body to another. He knew this already. But he wasn't a tattva darshi. He wasn't seeing in terms of that knowledge. What are the implications of it?
நம்ம அர்ஜுனனை தத்துவ ஞானின்னு சொல்லலாம். அதாவது அவ தத்துவத்தினால எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆத்மா ஒரு உடலை விட்டு ஒரு உடலுக்கு போகிறது அப்படிங்கிற ஞானம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அவர் தத்துவ தர்ஷியா இருக்கல. அதாவது அந்த ஞானத்தை அடிப்படையா வச்சு என்னெல்லாம் செயல்கள் நடக்கும் அப்படிங்கறத யோசிக்கக்கூடிய திறமை உடையவரா இல்ல.
He wanted to act in a manner that was beneficial for himself and for others, but because he didn't properly understand what is the ultimate benefit, therefore he was still a fool.
அவருக்கு ஞானம் வந்தது என்னன்னா எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய விதத்துல நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது. ஆனா எல்லாருக்கும் உயர்ந்த நன்மை பயக்கக்கூடிய செயல் என்ன அப்படிங்கறது அவருக்கு தெரியாம இருந்ததுனால அவர் மிகப்பெரிய முட்டாளாக இருந்தார்.
Of course, Arjuna is not a fool, but he was taking that or briefly in the role of a fool.
உண்மையில பார்த்தோம் அப்படினா அர்ஜுனன் ஒரு முட்டாள் கிடையாது. ஆனா ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு முட்டாளினுடைய நிலைமையை மேற்கொண்டு இந்த இடத்துல செயல்படுறார்.
And we are all fools.
அதே சமயத்துல நம்ம எல்லாரும் முட்டாளாவே இருக்கோம்.
And however knowledgeable we may be, or even apparently wise that we may be, unless we acquire the vision of reality that Krishna gave to Arjuna, we remain unwise, we remain fools.
நம்ம எந்த அளவுக்கு அறிவு பெற்றவர்களா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு விவேகமுடையவர்களா வெளியில தெரிஞ்சாலும் சரி, கிருஷ்ணர் இங்க என்ன அறிவுரைகளை எடுத்து வைக்கிறாரோ அதை நமக்கு தெரியாம இருந்தது அப்படின்னா அப்ப நம்ம விவேகம் இல்லாதவர்களாகவும் முட்டாள்களாகவும் திகழ்றோம்.
If we do not know who we are and what the purpose of life is, then however worldly wise we may be, we have missed the point, and a miss is as good as a mile.
நம்ம யாரு, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம இருந்துட்டு அதே சமயத்துல நம்ம பெரிய அறிவாளியாகவும் வேகமுடையவர்களா இருந்தா கூட அப்ப நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை நம்ம இழந்துடுறோம். அப்படி நம்ம வாழ்க்கையினுடைய குறிக்கோளை கொஞ்சம் இழந்தாலும் சரி அது பல மைல் நம்ம இழந்த மாதிரி அர்த்தம்.
For instance, we often see that when people take to Krishna consciousness, their friends and relatives try to convince them not to.
உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவர்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இந்த மாதிரி எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி அவருக்கு புத்தி சொல்றதுக்கு முயற்சி பண்றதை நம்ம பார்க்கலாம்.
And they consider, just often young people, they take to it, and their parents very strongly try to convince them not to. They say, you don't know what is life.
பெரும்பாலும் இளைஞர்கள் இந்த கிருஷ்ண பக்தியை எடுத்துக்கும் போது அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய பையன்களை இதை எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறுறதுல ரொம்ப மும்மரமா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, உனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாதுப்பான்னு
சொல்லுவாங்க. The reality is that you have to work and get a job.
வாழ்க்கையினுடைய உண்மை நிலை என்ன அப்படின்னா நீ வேலை செய்யணும், நீ ஒரு வேலைக்கு போகணும்.
That's true.
அது உண்மைதான்.
That's reality.
அது உண்மை நிலைதான்.
On one level,
ஒரு நிலையில இருந்து பார்க்கும்போது
that perception of reality leads to repeated birth and death.
நம்மளுடைய உண்மை நிலையை அந்த கோணத்துல இருந்து பார்க்கிறதுங்கிறது மறுபடி பிறப்பு இறப்புக்கு நம்மள உட்படுத்துது.
One who has a broader vision of reality knows that we have to serve Krishna.
யாருக்கு உண்மை நிலையினுடைய பரந்த நோக்கம் இருக்கோ அவங்களுக்கு தெரியும் நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிறது.
So one who dedicates his life in the service of Krishna is actually wise, because he knows what is for his best interest and even for the best interest of all persons connected with him, for all of human society.
யார் தன்னுடைய வாழ்க்கையை கிருஷ்ணருக்காக தியாகம் பண்றாங்களோ அவங்க மிகவும் விவேகமுடையவர்களாக கருதப்படணும். ஏன்னா அப்படி செயல்படுறது மூலமா அவங்க தங்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு நன்மை பயக்கக்கூடிய செயலை செய்யறாங்க, தன்னை சார்ந்தவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய செயல், அதே சமயத்துல ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய செயல் அது.
But unwise persons who may be very worldly wise do not appreciate Krishna consciousness.
ஆனா அப்படிப்பட்ட விவேகம் இல்லாத நபர்கள் உலகாயுத ரீதியில விவேகமுடையவர்களை போல தோன்றினா கூட அவங்க இந்த கிருஷ்ண பக்திய ரொம்ப புகழ்றது கிடையாது.
They may be very expert in advising how to live nicely in this material world. Well, not actually nicely, because that's not possible, but better than others.
அவங்க இந்த உலகத்துல எப்படி அருமையா வாழ்றது அப்படிங்கறதுக்கு அறிவுரை கூறுறதுல மிகவும் சிறந்தவர்களா வேணா இருக்கலாம். உண்மையில சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல அருமையா வாழ்றதுங்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஆனா மற்றவர்களை காட்டிலும் சிறப்பா வாழ்றத பத்தி அறிவுரை கூறுறவங்களா இருக்கலாம்.
Some people earn plenty of money just by advising others.
சில மக்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க வெறுமனா மத்தவங்களுக்கு அறிவுரை கூறுறது மூலமாக.
A good astrologer, one devotee was telling me that there's one astrologer, before you can give any question to him, 1700 rupees.
ஒரு நல்ல ஜோசியக்காரர் இருப்பார். நல்ல ஜோசியக்காரா இருந்தார் அப்படின்னா அவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே அவருக்கு 700 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நண்பர் மகாராஜ் கிட்ட சொல்லியிருக்கார்.
Or lawyers may advise, you do this, you do this.
ஒரு வழக்கறிஞர்கள் நமக்கு அறிவுரை கூறலாம், நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுங்கன்னு.
There are many people who are business consultants.
நம்மளுடைய வியாபாரத்துக்கு ஒத்து வரக்கூடிய நபர்களா, நமக்கு வியாபாரத்துக்கு அறிவுரை கூறக்கூடிய ஆலோசகர்களா பல பேர் இருப்பாங்க.
They advise millionaires and billionaires.
அவங்க லட்சாதிபதிகளுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும் அறிவுரை கூறுவாங்க.
Because they have deep insight into different facets of life, they are able to advise others.
ஏனா வாழ்க்கையினுடைய பல நிலைகளை பத்தி அவங்களுக்கு ஆழமான கருத்து இருக்கு, அத அடிப்படையா வச்சு அவங்க மத்தவங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க.
But unless they know about Krishna, then they are all foolish.
ஆனா அவங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி தெரியல அப்படினா அவங்க எல்லாருமே முட்டாள்கள் தான்.
It is like one cockroach in the stool room, experienced cockroach advising others how to get the stool better.
இது எப்படி அப்படினா ஒரு கிடங்கில இருக்கக்கூடிய ஒரு கரப்பாம்பூச்சி, ரொம்ப அனுபவசாலியான கரப்பாம்பூச்சி, மற்ற கரப்பாம்பூச்சிகளுக்கு எப்படி மலத்தை அருமையா தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி அறிவுரை கொடுக்கிறது மாதிரி.
Very wise cockroach advises you should just come early in the morning and make sure don't get right underneath it because you could get crushed. You just stand a little at the side and then when it's all stopped coming, then you come out and have a nice breakfast.
அதாவது அந்த விவேகமான அந்த கரப்பாம்பூச்சி சொல்லுது மற்ற கரப்பாம்பூச்சி கிட்ட, நீ எப்படி மலத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா அது வந்துட்டே இருக்கும்போது நீ எடுக்கக்கூடாது, அது எல்லாமே கீழே விழுந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போய் எடுக்கணும். இல்லைன்னா நீ அந்த மலத்திலேயே நசுங்கி செத்து போயிடுவ. ஓ காலையில காலங்காத்தால வந்து நீ அந்த மலத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப சத்துள்ளதா உனக்கு கிடைக்கும் சொல்லி சொல்லும்.
Amazing. Well, that's not very nice. You shouldn't give that kind of example in a temple.
நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரியான ஒரு உதாரணம் ரொம்ப ரொம்ப நல்லா இல்ல, இந்த மாதிரியான உதாரணத்தை நீங்க கோயில்லாம் கொடுக்க கூடாது அப்படி நீங்க நினைக்கலாம்.
But actually this kind of advice how to prosper and live very expertly in this material world, it is exactly like that, how to live like a nice cockroach eating stool.
நம்ம இந்த உலக வாழ்க்கையில உலகாயது விஷயத்துல சிறப்பா வாழ்றதுக்காக என்னெல்லாம் அறிவுரை கொடுக்கறாங்களோ அந்த அறிவுரை இந்த கரப்பாம்பூச்சி மலத்தை தின்றதுக்கு எப்படிப்பட்ட அறிவுரை கொடுக்குதோ அதே அறிவுரை போன்றதுதான்.
And if we can't understand this, then we're not wise.
நம்மளால இதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா நம்ம விவேகமுடையவர்கள் கிடையாது.
So Krishna is bringing Arjuna to a deep platform of understanding.
அதனால கிருஷ்ணர் இங்க அர்ஜுனனை ஒரு ஆழமான நிலையில இருந்து புரிஞ்சக்கூடிய தலத்துக்கு கொண்டு வரார்.
The actual platform of understanding.
இதுதான் உண்மையான தலத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம்.
பகவத் பக்தி ஹீனஸ்ய ஜாதி சஸ்ய சபஸ்தப அப்ராணஸ்ய ஐவ தேஹஸ்ய லோகஸ்ய தேஹரஞ்சனம். That whatever we may do, whatever our achievements are in this world, however famous we are, or pious we are, or learned we are, or whatever it may be, it's all like a decoration for a dead body unless we have Bhagavad Bhakti.
நம்ம இந்த உலகத்துல எவ்வளவுதான் சாதிச்சாலும் சரி, நம்ம எவ்வளவுதான் புண்ணியவான்களா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அறிவுரையவர்களா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட பகவத் பக்தி அப்படிங்கறது இல்ல அப்படின்னா இந்த அறிவு ஞானம் நம்மளுடைய புகழ் எல்லாமே ஒரு சவத்துக்கு செய்யக்கூடிய அலங்காரம் மாதிரிதான்.
We may live very expertly in this world.
நம்ம இந்த உலகத்துல ரொம்ப தேர்ந்தவர்களா வாழலாம்.
We may act for the benefit of others by opening schools and hospitals and other such institutions.
நம்ம மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக பள்ளிக்கூடங்கள் ஆஸ்பத்திரிகள் இதெல்லாத்தையும் கட்டி மக்களுக்கு உதவி செய்யறதா வாழ நினைக்கலாம்.
We may be very pious, go to holy places.
நம்ம புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு புண்ணியவான்களா இருக்கலாம்.
We may have a very nice temperament and act with people in a very nice way so that people like us.
மக்கள் எல்லார்கிட்டயும் நல்ல விதத்துல நடந்து மக்கள் நம்மள மதிக்கக்கூடிய அளவுல செயல்படக்கூடியவங்களா இருக்கலாம்.
You may be very charitable. Whenever any beggar comes, we give them something.
நீங்க ரொம்ப தானவானா இருக்கலாம். அது யாராவது பச்சை பிச்சைக்காரங்க கிட்ட வந்தா அப்படின்னா அவனுக்கு நிறைய காசு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கலாம்.
But without understanding who we are, what is our relationship with Krishna as eternal servants, it is all useless.
ana namma yaarengara therinjikama adhaavadhu namma ellarume krishnarude nithyamana sevargal abdingara krishnarukkum namakku ulla urava namma therinjikama irundhom appadina namma ellarume vandu muttaalgal dhaan.
It is neither beneficial for ourselves or for others.
நம்ம அது நமக்கும் பிரயோஜனம் கிடையாது மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது.
Speaking very nicely that so that others feel satisfied, it's all useless. It's worse than useless because it makes people think that there's something of value in anything other than Krishna consciousness.
நம்ம ரொம்ப அருமையா பேசுறது அதாவது மற்றவங்க நம்மள புகழ்ற மாதிரி மற்றவங்களுக்கு மற்றவங்களை கவர்ற மாதிரி பேசுறது அப்படிங்கறது எல்லாமே வந்து உபயோகமே இல்லாது. உபயோகம் இல்லாததுன்னு சொல்றதை விட மிகவும் கேவலமானது. ஏன்னா இது கிருஷ்ணரை விட்டு ஒரு கிருஷ்ணரை தவிர முக்கியமான ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னு மக்களை நினைக்க வச்சிருது. அதனால உபயோகம் இல்லாததை காட்டிலும் மோசமானது.
So even these things which are considered very good in human society, morality, good behavior, piety, all these things, they're ultimately of no value unless we come to the point of Krishna consciousness.
உலகாய வாழ்க்கையில நம்மளுடைய நீதி கருத்துக்கள் நம்மளுடைய நடத்தைகள் நம்மளுடைய புண்ணிய செயல்கள் இது எல்லாமே நல்ல விஷயமா கருதப்பட்டாலும் கூட நம்ம கிருஷ்ண பக்திக்கு வரல அப்படின்னா அவை எதுவுமே வந்து பிரயோஜனமே கிடையாது.
Why?
ஏன்?
Because just like Arjuna, we may have so many good qualities, but if there's a hint of sense gratification, if we're doing it for our pleasure or the worldly pleasure of others, if we're doing it in a manner that is not specifically for the pleasure of Krishna, then it is all detrimental to our real self-interest, which is to surrender to Krishna.
ஏன் அப்படின்னா இது அர்ஜுனனுடைய நிலைமையை போன்றதே. அதாவது நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய திருப்திக்காக நம்மளுடைய புலன் திருப்திக்காக செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய கிருஷ்ண பக்தியில முன்னேறத்துக்கு தடைகளா இருக்கும். நம்ம காரியங்கள் எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய திருப்திக்காக மட்டுமே செய்யணும்.
So this Krishna conscious movement is meant for teaching how to come out of the illusion of thinking that there is anything beneficial for anybody other than fully surrendering to Krishna.
Krishna kitta mulumaya sarnagathi adayadha thavira yaarukka yaar matha ellarkume adha thavira vera endha oru vishayamume payanulladha illa apdigiradha solli tharadha indha Krishna bhakti yekathinudaiya purikol.
Anything but this is simply an expression of foolishness.
கிருஷ்ணர் கிட்ட சரணடைதை தவிர வேற எதை பத்தி பேசினாலும் அது எல்லாமே வந்து முட்டாள்தனத்தினுடைய வெளிப்பாடு தான்.
But because we are foolish, we consider someone who has knowledge but not Krishna consciousness, we consider him as a knowledgeable person.
நம்ம முட்டாளா இருக்கக்கூடிய காரணத்தினால கிருஷ்ண பக்தியை சாராத அறிவுடைய நபர்களையும் நம்ம அறிவுடைய நபர்கள் அப்படின்னு நினைக்கிறோம்.
But knowledge devoid of Krishna consciousness is just like the knowledge of the cockroach, how to find stool, that's all.
Krishna bhaktiye saarada arivu abingirathu oru malam eppadi irukengara therinjikakoodiya oru karappan poichinudaiya arivai saarndathu.
So this Krishna conscious movement is meant for warning everybody that we're in a very dangerous situation.
இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது நம்ம எல்லாருமே அபாயமான சூழ்நிலையில் இருக்கும் அப்படிங்கறத ஒரு எச்சரிக்கைக்கு கொடுக்கக்கூடியதா விளங்குது.
We are all burning in the fire of material existence.
நம்ம எல்லாரும் பௌதிக நிலை பௌதிக சம்சாரம் அப்படிங்கற ஒரு இடத்தை எரிஞ்சின்னு இருக்கோம்.
We have the opportunity to come out of this painful material situation by the process of Krishna bhakti.
நம்ம எல்லாரும் இந்த கஷ்டமான பௌதிக சூழ்நிலையில இருந்து வெளியில தப்பிச்சு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் கிருஷ்ண பக்தி.
We should take this up very seriously.
நம்ம இத ரொம்ப மும்முரமா எடுத்துக்கிட்டு ஆகணும்.
Not for the purpose of any sense gratification but for the ultimate purpose of life which is to satisfy Krishna.
இந்த நிலைய நம்ம நம்மளுடைய புல நிகழ்ச்சிக்காக எடுத்துக்க கூடாது, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக எடுத்துக்கணும்.
So we wish to inform everyone that for all our progress and learning and development, it's all useless.
நாம எல்லாருக்கும் தெரியப்படுத்த விரும்புறது என்ன அப்படினா, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய முன்னேற்றம், இது எல்லாமே வந்து பிரயோஜனமே இல்லாததுதான்.
We miss the point of life.
நம்ம வாழ்க்கையினுடைய குறிக்கோளை விட்டு விலகிறோம்.
However expertly we may live in this world, unless we understand that we're not meant to live in this world, then we are simply living in foolishness, however educated that foolishness may be.
நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு சௌகரியமா வாழ்ந்தாலும், இந்த உலகத்துல சௌகரியமா வாழ்றதுக்கு ஆனவங்க நம்ம கிடையாது அப்படிங்கிற அறிவு நமக்கு இல்ல அப்படின்னா, நம்ம எவ்வளவுதான் கற்றறிஞர்களா இருந்தாலும் முட்டாள்தனத்திலேயே செயல்படுறோம்னு அர்த்தம்.
So we should take this knowledge in Bhagavad Gita and all the Vedic literatures.
அதனால நம்ம இந்த ஞானத்தை பகவத் கீதை மற்றும் இதர வேத சாஸ்திரங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.
And how to apply that practically in our lives, that we have to go to tattvadarshi, those who are expert not only in theoretically understanding this knowledge but practically applying it in our lives.
ana anda tattva gnanatha anda veda shastrangal irundhu nama therinjikkoodi gnanatha nammude nadaimurai vaalkaiyila eppadi seyalpaduthuradhu ngiradha nama therinjikkanum appadina appa nama oru tattva darshi anuganum anda tattva darshi anavar veda shastrangalude gnanatha kattraindavara mattum illama anda gnanatha nammude nadaimurai vaalkaiyila eppadi seyalpaduthuradhu ngiradhiyum nanda therinjavula irpar.
Unless and until we ourselves become tattvadarshis, then we will consider Krishna consciousness as another manifestation of worldly activities.
Namma tattva darshinude nilaiku varala appadina inda krishna bhaktiyum nama or sadharana bhautika nilayil irundhu seyalpadakoodiya or seyalave nama karuduvom.
We may think, well, it's another kind of religion.
Namma nenikalam idu or mattoru vagaiyana or madam.
Some people are Christians and some people are Hindus, and among Hindus there are different sects, and this is one of them.
ஒரு சிலர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றறாங்க, ஒரு சிலர் இந்து மதத்தை பின்பற்றறாங்க. இந்து மதத்துல பல பிரிவுகள் இருக்கு. அப்படி பல பிரிவுகள் இருக்கும்போது அந்த பல பிரிவுகள்ல இதுவும் ஒரு பிரிவு அப்படி நீங்க நினைக்கலாம்.
But when we understand that the knowledge that Krishna teaches Arjuna is the actual knowledge that is required for every living being, and that it takes us to a completely different sphere of understanding than that of anything else, then we are tattvadarshi.
Krishna arjunanukku kodukkoodiya gnanamanadhu ella vidhamana gnanathaiyum uyarndhathu appadiingaradha nama therinjikittadha appo dhaan nama tattvadarshi ingra oru nilaiku varom.
Then our whole vision becomes enriched.
Appo nammude motta paarvaiyume romba selippa irukum.
And we no longer chase after temporary goals.
அதுக்கப்புறம் நம்ம தற்காலிகமான இலக்குகளை நோக்கி நம்ம போயிட்டு இருக்க மாட்டோம்.
But we see everything in relationship with Krishna.
நம்ம எல்லாத்தையுமே கிருஷ்ணருடைய சம்பந்தப்படுத்தியே பார்ப்போம்.
And we act always for the satisfaction of Krishna.
அது மட்டும் இல்லாம நாம எப்பவுமே கிருஷ்ணருடைய திருப்திக்காகவே செயல்படுவோம்.
Knowing that everything here is of no meaning whatsoever. Such a person is actually wise.
அத்தகைய நபரே உண்மையில வேகமுடையவர்.
So we might even have this knowledge theoretically.
நமக்கு இந்த ஞானம் கூட ஏற்றளவுல இருக்கலாம்.
How to take it to heart?
அதை எப்படி நம்மளுடைய இதயத்துக்குள்ளார எடுத்துக்கிறது?
So that we think always in a manner that what am I doing? Is it satisfying to Krishna?
அது மூலமா நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னா, ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது நான் இந்த செயலை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யறேனா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படக்கூடிய நிலைக்கு வரணும்.
For that we shall have to associate with devotees and be trained by them in how to think and act in a manner that is pleasing to Krishna.
அதுக்காக நம்ம பக்தருடைய சத்சங்கத்துல ஈடுபடணும். அப்படி பக்தருடைய சத்சங்கத்துல ஈடுபடும் போது அவங்க நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கு பயிற்சி கொடுப்பாங்க, எப்படி நம்ம ஒவ்வொரு செயல்களையும் நினைச்சு கிருஷ்ணருடைய திருப்திக்காக மட்டுமே செயல்படுறதுங்கிறத.
ஹரே கிருஷ்ண. Is there any question about this?
இப்ப பேசின விஷயங்கள்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா?
Lies in public, their bias and their spiritual But actually, when we speak about all these things, it's all mundane. All comes to the all material. And then, you know, the general public is completely misguided by the problems we speak.
Yeah, so?
So, it's very difficult to explain.
Gokul Chandra Prabhu is saying that in India people are often misled by sadhus who are in many ways very pious, but they're at the same time mundane because they don't have the spirit of surrender to Krishna, and thus people are misled.
கோகுல்சந்திர பிரபுவனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் வெளியில தோற்றத்துல சாதுவா இருக்கக்கூடியவங்களால தவறா வழி நடத்தப்படுறாங்க. அவங்க ஏன் அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்கள், சாதுக்களுடைய கருத்துக்கள் எல்லாமே பௌதிக ரீதியிலே இருக்கு. ஸோ இப்படி மக்கள் தவறா வழி நடத்தப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
So therefore we want to give this knowledge with teaching Bhagavad Gita.
அதனாலதான் நம்ம இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது விருப்பப்படுறோம். அதனாலதான் நம்ம பகவத்கீதையை சொல்லி தர்றோம்.
So that people can distinguish between what is actual, our actual necessity, and what is simply mundane and against our actual self-interest.
அப்படி நம்ம மக்களுக்கு சொல்லி தரது மூலமா மக்களுக்கு எது நம்மளுடைய உண்மையான நலனுக்கு உகந்தது, எது நம்மளுடைய உண்மையான நகரத்துக்கு நலனுக்கு உகந்தது அல்ல அப்படிங்கறத வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய நிலை மக்களுக்கு வரும்.
Basic point we have to understand who we are, what is our relationship with Krishna. If we have this knowledge, then everything else is in line and in order. And if we don't have this knowledge, then however pious or wise or compassionate we may appear to be, it's all useless. It's all based on a misconception.
நம்ம அடிப்படை கருத்துல தெளிவா இருக்கணும். அதாவது நம்ம யாரு, கிருஷ்ணர் யாரு அப்படிங்கறது நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னா மற்ற எல்லாமே வழிய ஒழுங்கான பாதையில செல்லும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் வேகமுடையவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் புண்ணியவான்களா இருந்தாலும் சரி, அது எல்லாமே பயனற்றதாவே இருக்கும்.
So we have to have a clear understanding of what Krishna is teaching in Bhagavad Gita.
அதனால கிருஷ்ணர் பகவத் கீதையில என்ன சொல்றாரு அப்படிங்கறதுல நம்ம தெளிவான ஒரு
And actually take up the spirit of Arjuna in our lives.
அர்ஜுனனுடைய எண்ணம் எப்படி இருந்ததோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்துறது முக்கியம்.
Arjuna's spirit is கரிஷ்யே வச்சனம் தவ, I will do as you say Krishna, what you want, not what I want. For my sense gratification.
அர்ஜுனன் இந்த பகவத் கீதை மொத்தத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொன்னா அப்படின்னா, கிருஷ்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ அது பிரகாரம் நான் செய்வேன், நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதை நான் செய்வேன்னு சொன்னானா ஒழிய என்னுடைய புல நிகழ்ச்சிக்காக நான் விருப்பப்படுறதை நான் செய்யறேங்கிற மாதிரி சொல்லல.
Then we will not get cheated by persons posing as wise men who are not.
அப்படி நம்ம அர்ஜுனனுடைய பாணியை தொடர்ந்தோம் அப்படின்னா அப்ப நம்ம வெளியில விவேகமுடையவர்களா காமிச்சிக்க கூடிய போலி நபர்களால ஏமாற்றப்பட மாட்டோம்.
So you teach systematically this Bhagavad Gita and people will be benefited.
அதனால நீங்க இந்த பகவத் கீதையை ரொம்ப தெல்ல தெளிவா நீங்க சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா மக்கள் பயனடைவாங்க.
You find all these cheaters, they'll thousands and thousands of people will go, they'll tell them you are all God, just realize, they will say. It's all meaningless.
நீங்க பார்க்கலாம் ஏமாற்றுக்காரங்க இருப்பாங்க அவங்க அவங்க கிட்ட ஆயிரக்கணக்கான நபர்கள் போவாங்க அவங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த நபர் சொல்லுவார் நீங்க எல்லாருமே கடவுள் நீங்க அதை உணர வேண்டியதுதான் பாக்கின்னு சொல்லுவார் இதுல எந்த விதமான அர்த்தமே இல்ல
Just be happy, they said.
ரொம்ப சந்தோஷமா இருங்க அப்படிம்பாங்க
But no knowledge of how we can actually be happy.
ஆனா எப்படி நம்ம உண்மையில சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கறத பத்தி எந்த விதமான ஞானமும் இல்ல
Just be happy, enjoy life. But in Bhagavad Gita, Lord Krishna teaches us, Dukhalayam Ashashvatam. This material world is a place of misery and everything here is temporary.
அவங்க சொல்லுவாங்க இந்த வாழ்க்கை அனுபவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாரு இந்த பௌதிக உலகமானது துக்கத்தினுடைய ஆலயம் இது மிகவும் நிரந்தரமற்ற இடம்னு சொல்றாரு
We should know for sure that anyone who tries to teach us to be happy in this material world is a great fool and a great cheater and is our greatest enemy.
நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம கிட்ட யார் ஒருத்தர் வந்து நம்ம இந்த பௌதிக உலகத்துல சுகமா வாழலாம் அப்படினு சொல்றாங்களோ அவங்க ஒரு மிகப்பெரிய முட்டாள் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி நம்மள மிகப்பெரிய அளவுல ஏமாற்றக்கூடியவங்களா இருக்காங்க.
Even if they are popularly advertised as great compassionate sadhus
அவங்க வெளி தோற்றத்துல மிகப்பெரிய அளவுல எல்லாரு மேலையும் பரிதாபம் கொள்ளக்கூடிய ஒரு சாதுவா விளம்பரப்படுத்தப்பட்ட போதிலும்
Don't judge a sadhu by his reputation.
ஒரு சாதுவை நீங்க அவங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு அவங்களுடைய புகழை வச்சு அடிப்படையா வச்சு எடை போடாதீங்க.
By the number of followers he has or ashrams he has or money he has or
அவங்க எந்த அளவுக்கு தங்களை பின்பற்றவங்க வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கு எத்தனை பேர் அவங்க கூட்டத்துக்கு வர்றாங்க அதை அடிப்படையில் வச்சு அவங்களை இடப்படாதீங்க
or that he is able to speak in a very mystical or entertaining manner
அவங்க ரொம்ப அருமையா பொழுதுபோக்கக்கூடிய விதத்துல பேசுறதை அடிப்படையா வச்சு நீங்க இடப்படாதீங்க
or that he pats people on the head babies on the head or she hugs people
இல்ல அவங்க வந்து மக்களை தலையில தட்டி அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க இல்ல அவங்க அந்த அம்மா மத்தவங்களை கட்டி பிடிக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு
இடப்படாதீங்க Or if they talk about love, if you hear people talking about love a lot, you should run away. They're all cheating. They don't have any love.
அவங்க யாராவது அன்ப பத்தி பேசுனாங்க அப்படினா அப்ப நம்ம அவங்க ஏமாத்தக்கூடியவங்க அப்படிங்கறத தெரிஞ்சிக்கலாம். ஏனா அவங்க கிட்ட அன்புங்கறதே கிடையாது.
Once we have the knowledge of Bhagavad Gita as it is, then we'll never be cheated by all these cheaters.
எப்ப நமக்கு இந்த பகவத்கீதையின் உண்மை உருவில இருக்கக்கூடிய அறிவு நமக்கு கிடைச்சிருச்சோ அப்ப நம்ம இத்தகைய ஏமாற்றுக்காரர்களாக ஏமாற்றப்பட மாட்டோம்.
The thousands and thousands of people will they'll go running, throwing money at these people just to be cheated. You are all God. Oh yes, I'm God. Thank you very much.
ஆனா நாம பார்க்கலாம் நம்ம ஆயிரக்கணக்கான ஜனங்க இத்தகைய ஏமாற்றுக்காரங்க கிட்ட போய் நிறைய பணத்தை கொட்டுறத நம்ம பார்க்கலாம் அப்படி நிறைய பணத்தை கொட்டும் போது அவங்க சொல்லுவாங்க நீங்க எல்லாருமே கடவுள்
அப்படின்னு சொல்லுவாங்க
எல்லாருமே கடவுள்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ரொம்ப ஓ நானும் கடவுள்னு சொல்லி சந்தோஷம் அடைகிறாங்க
Yeah. If you keep Mahabharata in the house, it will cause... It will keep... it will make more quarrel. Some people say like that. So, Bhagavad Gita, yeah. But we say if you don't, then there will be more problem.
இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு சில ஜனங்க சொல்றாங்க நம்ம வீட்டுல மகாபாரதையோ இல்ல பகவத்கீதையோ இல்ல குருச்சேத்திர போர்க்களத்தையோ சண்டை நடக்கிறதையோ அந்த மாதிரி படத்தையோ நம்ம வச்சோம் அப்படின்னா வீட்டுல பிரச்சனைகள் வரும்னு சொல்றாங்களேன்னு சொல்லி சொல்ற கேள்வி கேட்கிறார் மகாராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த ஜனங்க அது மாதிரி சொல்லலாம் ஆனா நாங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுடைய வீடுகள்ல அந்த மகாபாரதமோ பகவத்கீதையோ இல்ல அப்படின்னா அப்பதான் அந்த வீட்டுல பிரச்சனைகளோ சண்டைகளோ வரும்
If there's Krishna Katha, that will make an auspicious situation.
நம்ம கிருஷ்ண கதா எங்க இருக்கோ அந்த இடத்துல மங்களகரமான சூழ்நிலையை உருவாக்கும்
If there's no Krishna Katha, then there's Gramya Katha or talking rubbish.
எந்த இடத்துல கிருஷ்ண கதை இல்லையோ அந்த இடத்துல கிராமிய கதை அதாவது அபத்தமான பேச்சுகள் தான் பேசிட்டு இருப்பாங்க
Yeah, then?
Ramanujan Prabhu is asking the question that Jiva is a part of Lord. So if you serve Jiva, like by hospital, by giving charity, by helping poor people, then is it not a service to the...
The Jiva is part of the Lord, so if you open schools and hospitals, is that not serving the Lord by serving the Jiva? The question.
கேள்வி என்ன அப்படின்னா, ஜீவனானது பகவானுடைய அம்சங்கள், ஜீவனானது பகவானுடைய அம்சங்களா இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஜீவன்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரியோ பள்ளிக்கூடமோ திறந்து சேவை செய்யறது மூலமா நம்ம பகவானுக்கு சேவை செய்யறதா கணக்குல கிடையாதான்னு சொல்லி கேட்கிறார்.
Yeah, but by opening schools and hospitals, you don't serve the Jiva, you serve the body that is covering the Jiva.
உண்மையில சொன்னோம் அப்படின்னா, ஒரு ஆஸ்பத்திரியையும் பள்ளிக்கூடத்தையும் திறக்கிறது மூலமா நம்ம ஜீவனுக்கு சேவை செய்யறோம் அப்படின்னா அது தவறான எண்ணம். ஏன்னா அப்படி ஆஸ்பத்திரியும் பள்ளிக்கூடம் திறக்கிறது மூலமா நம்ம இந்த சரீரத்துக்கு தான் சேவை செய்யறோமே ஒழிய ஜீவனுக்கு சேவை செய்யறது கிடையாது.
Actual service to the Jiva, that's true. It's not divisible or it's not differentiated from service to the Lord.
உண்மையில சொன்னோம் அப்படின்னா ஜீவனுக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறது பகவானுக்கு சேவை செய்யறதுல இருந்து வித்தியாசப்பட்டது கிடையாது.
யதாதரோ மூலநிஷேச்சனே நத்ருப்யந்தி தத் ஸ்கந்த புஜோபசாக பிராணோபஹாரச்ச யதேந்திரியானம் ததைவ சர்வாஹனம் அச்சுதேஜ. That by serving the Lord, just like by watering the root of the tree, all the branches, leaves, twigs, fruits, flowers are nourished. So by serving the Lord, then all jivas are served, or they're all benefited. Or by giving food to the stomach, all the bodily limbs are benefited. But if we try to water the different parts of the tree without watering the root, or if we try to feed the limbs separately, it won't work. So we have to know the proper process.
அதாவது ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்டி சொல்ற, எப்படி நம்ம மரத்தினுடைய வேருக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த மரத்தினுடைய கிளைகள், அந்த மரத்தினுடைய இலைகள், அங்க இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே உயிரோட்டம் பெறுதோ, அதே மாதிரி நம்ம எப்ப பகவானுக்கு சேவை செய்யறோமோ அப்ப எல்லா ஜீவராசிகளும் திருப்திடும். அதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, எப்ப நம்மளுடைய வயிற்றுக்கு நம்ம உணவளிக்கிறோமோ அப்ப நம்மளுடைய உடலினுடைய எல்லா பாகங்களும் தானா திருப்திடும். அப்படி நம்ம வயிற்றுக்கு உணவளிக்காம இல்ல மரத்தினுடைய வேருக்கு தண்ணி ஊத்தாம நம்ம மரத்தினுடைய இலை கிளைகளுக்கோ இல்ல உடலினுடைய பல்வேறு பகுதிகளுக்கோ நம்ம உணவளிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப அந்த இதுல பிரயோஜனமே கிடையாது. அதே மாதிரி நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது மூலமா மற்ற எல்லாருமே தானா